சமயத்து மெய்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்பொருள் இயேசுவே
இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்துகிறோம். சிரமத்தை பாராமல் பலவிதமான உங்கள் பணிகள் மத்தியிலும் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க காத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இந்நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பயன்பெற்று வருகிறதற்காக தேவனை துதிக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்கள்.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 2 அதிகாரம் 6 முதல் சிந்திக்கப் போகிறோம். சவுலின் மரணத்திற்கு பிறகு தாவீது பெலிஸ்தியருடைய தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே வர தீர்மானம் செய்கிறார். யூதாவின் பட்டணங்களிலே ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று கர்த்தரிடத்திலே விசாரித்த பொழுது கர்த்தர் போ என்றார். எனவே எப்ரோனுக்கு வந்தார். அவரோடு இருந்த எல்லா மனிதர்களின் குடும்பங்களையும் கூட்டிக் கொண்டு எப்ரோனிலே போய் குடியேறினார்கள். அப்பொழுது யூதா மனுஷர் வந்து தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். கேலேயா தேசத்து யாபேசின் மனுஷர் சவுலை அடக்கம் பண்ணினதற்காக தாவீது அவர்களை பாராட்டி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று கூறினார். தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது என்று பாருங்கள். 2 சாமுவேல் 2:6-7 வசனங்கள். கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக. நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடியினால் நானும் இந்த நன்மைக்கு தக்கதாக உங்களை நடத்துவேன். இப்போதும் நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்திக் கொண்டு நல்ல சேவகராயிருங்கள். உங்கள் ஆண்டவனாகிய சவுல் மரித்த பின்பு யூதா வம்சத்தார் என்னை தங்கள் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று அவர்களுக்கு சொல்ல சொன்னான். தொடர்ந்து யாபேசின் மனுஷரை பாராட்டி அவருடைய ராஜாவாக ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் கேட்டுக் கொள்கிறார். மிகவும் ஞானத்தோடும் விவேகத்தோடும் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். சவுலுக்கும் குமாரர்கள் இருந்தார்கள், யோனத்தானுக்கும் குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவன் இயற்கையாக பட்டத்திற்கு வருவதிலும் தேவன் தலையிடவில்லை. சவுல் ராஜாவின் படை தளபதியான அப்னேர் இப்படி சவுலின் குமாரர்களிலே ஒருவனை உடனடியாக அரசனாக்கினான். பாருங்கள், 2 சாமுவேல் 2:8-9 வசனங்கள். சவுலின் படை தலைவனான நேரின் குமாரனாகிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தை மகனாயீமுக்கு அழைத்து கொண்டு போய் அவனை கீலேயாத்தின் மேலும் அஷீரியர் மேலும் இஸ்ரேலின் மேலும் இப்ராஹிமின் மேலும் பென்யமீனின் மேலும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக்கினான். இந்த நேரத்திலேயே இஸ்ரவேல் ராஜ்யம் இரண்டாக பிளவுபடுவதற்காக ஆயத்தமாகிவிட்டது. இது சாலமோனுடைய குமாரனாகிய எரோபெயாம் காலத்திலே அவன் கலகம் செய்தபொழுது தெளிவாக இரண்டாக போகிறது. இது முதலாவது ஏற்பட்ட ஒரு பிளவு. மூலாவதாக தாவீது தெற்கு ராஜ்யமாகிய யூதாவிலே மாத்திரமே அரசனாக்கப்பட்டார். வடபகுதியில் உள்ள கோத்திரங்கள் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தை தங்கள் அரசனாக்கிக் கொண்டார்கள். வசனங்கள் 10-11 பாருங்கள். சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகிற போது 40 வயதாயிருந்தான். அவன் 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். யூதா கோத்தரத்தார் மாத்திரம் தாவீதை பின்பற்றினார்கள். தாவீது எப்ரோனிலே யூதா கோத்தரத்தின் மேல் ராஜாவாயிருந்த நாட்களின் இலக்கம் 7 வருஷமும் 6 மாதமுமாம். இப்பொழுது அங்கே ஒரு உள்நாட்டு போர் நடைபெறுகிறது. அதாவது வடக்கு ராஜ்யத்திற்கும் தாவீதின் ராஜ்யமாகிய யூதாவிற்கும் இடையிலே அது நடைபெறுகிறது. இது தேசத்தின் சக்தியையும் சொத்தையும் பாழாக்கியது என்று சொல்லலாம். இது உண்மையாகவே பரிதாபமான ஒரு நிலைமைதான். வசனங்கள் 12-13 வாசிக்கிறேன். நேரின் குமாரனாய் அப்னேர் சவுலின் குமாரனாய இஸ்போசேத்தின் சேவகரை கூட்டிக் கொண்டு மக்னாயிமிலிருந்து கிபியோனுக்கு புறப்பட்டு போறான். அப்பொழுது செரியாவின் குமாரனாகிய யோவாவும் தாவீதின் சேவகரும் புறப்பட்டு போய் கிபியோனின் குளத்தண்டையில் ஒருவருக்கொருவர் எதிர்ப்பட்டு குளத்திற்கு அந்த பக்கத்தில் அவர்களும் குளத்திற்கு இந்த பக்கத்தில் இவர்களும் இறங்கினார்கள். தொடர்ந்து உள்நாட்டு போர் நடைபெறாதபடி அப்னேரும் யோவாவும் திட்டமிடுகிறார்கள். ஆனால் 2 பக்கத்தில் உள்ளவர்களும் ஒவ்வொரு காரியத்தை விடாப்பிடியாக பிடித்துக் கொள்ளும்பொழுது நடைமுறையிலே அது முடியாத காரியம். அதுதான் அங்கேயும் நடைபெற்றது. வசனங்கள் 14-16 பாருங்கள். அப்னேர் யோவாபை நோக்கி, வாலிபர் எழுந்து நமக்கு முன்பாக சிலம்பம் பண்ணட்டும் என்றான். அதற்கு யோவாப், அவர்கள் எழுந்து அப்படி செய்யட்டும் என்றான். அப்பொழுது சவுலின் குமாரனாய இஸ்போசேத்தின் பக்கத்திற்கு பென்யமீன் மனுஷரில் 12 பேரும் தாவீதுடைய சேவகரிலே 12 பேரும் எழுந்து ஒரு பக்கமாய் போய் ஒருவர் தலையை ஒருவர் பிடித்து ஒருவருடைய விலாவிலே ஒருவர் பட்டயத்தினாலே குத்தி ஒருமிக்க விழுந்தார்கள். அதனாலே கிபியோனில் இருக்கிற அந்த ஸ்தலம் எல்காத் அசூரிம் எனப்பட்டது. இளைஞர்கள் யுத்தம் செய்யட்டும் என்று அப்னேர் கூறினார். யோவாவும் அதற்கு சம்மதித்தார். இவ்வாறாக பிரச்சினை தீர்த்துக் கொள்ளலாம் என்று எண்ணினார்கள். வசனம் 17 பாருங்கள். அன்றைய தினம் மிகவும் கடினமான யுத்தமாகி அப்னேரும் இஸ்ரவேல் மனுஷரும் தாவீதின் சேவகரால் முறியடிக்கப்பட்டார்கள். இந்த காலகட்டத்திற்குள்ளாக தாவீதிற்கும் அநேக படை வீரர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். ஆரம்பத்திலே நாம் பார்த்த ஒரு ஆட்டு மேய்ப்பன் அல்ல தாவீது. குகைகளிலேயும் வனாந்தரங்களிலேயும் திறந்த வெளிகளிலேயும் தங்கியிருந்து யுத்தம் செய்யக்கூடிய பலரை தன்னை சுற்றி கொண்டவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட யுத்தங்களுக்கு சிறந்த ஒருவராய் காணப்படுகிறார். எனவே தாவீதின் வீரர்கள் வெற்றி பெறுகிறார்கள். பின்னாலே மிக முக்கியமாக கருதப்பட போகிற ஒரு காரியம் இப்பொழுது நடைபெற்றதை நாம் கவனிக்க வேண்டும். அப்னேர் ஓடி போகும்பொழுது ஆசகேல் அவனை துரத்தி கொண்டு செல்கிறான். இந்த ஆசகேல் யார்? ஆசகேல் யோவாபின் சகோதரன், அதாவது யோவாப் தாவீதனுடைய படைத்தலைவன், அப்னேர் சவுலின் படைத்தலைவன். 2 சாமுவேல் 2:18 அங்கே செரியாவின் 3 குமாரராகிய யோவாபும் அபிசாயும் ஆசகேலும் இருந்தார்கள். ஆசகேல் வெளியில் இருக்கிற கலைமான்களில் ஒன்றைப் போல வேகமாய் ஓடுகிறவனாயிருந்தான். அந்த செரியா தாவீதின் சகோதரி என்று சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு அருமையான 3 குமாரர்கள் இருந்தார்கள். வசனம் 19, அவன் அப்னேரை பின்தொடர்ந்து வலதுபுறத்திலாகிலும் இடதுபுறத்திலாகிலும் அவனை விட்டு விலகாமல் துரத்தி கொண்டு போனான். அப்னேரை பின்தொடர்ந்து ஆசகேல் ஓடுகிறான். உண்மையாகவே அப்னேரோடு ஆசகேல் எதிர்த்து நிற்க முடியாது. அதை குறித்து அப்னேர் அவனிடத்திலே எச்சரிக்கிறான். பாருங்கள் வசனங்கள் 22-23. பின்னும் அப்னேர் ஆசகேலை நோக்கி, நீ என்னை விட்டு போ, நான் உன்னை தரையோடே ஏன் வெட்ட வேண்டும்? பிற்பாடு உன் சகோதரனாய யோவாவின் முகத்தில் எப்படி விழிப்பேன் என்றான். ஆனாலும் அவன் விலகி போக மாட்டேன் என்றபடியினால் அப்னேர் அவனை ஈட்டியின் பின்புற அலகினால் அவன் வயிற்றிலே குத்தினான். ஈட்டி முதுகிலே புறப்பட்டது. அவன் அங்கேதானே விழுந்து செத்தான். ஆசகேல் விழுந்து கிடக்கிற இடத்திலே வந்தவர்கள் எல்லாரும் தரித்து நின்றார்கள். தன்னை பின்தொடர்வதை நிறுத்தும்படியாக அப்னேர் கூறினாலும் ஆசகேல் மறுத்து விடுகிறான். இறுதியாக அப்னேர் பின்னாலே திரும்பி தனது கையிலே வைத்திருந்த ஈட்டியினாலே அவனுடைய வயிற்றிலே குத்தி விடுகிறான். ஆசகேல் மறித்தான். இப்பொழுது அப்னேர் யோவாபின் சகோதரனை கொலை செய்துவிட்டான். எனவே யோவாபின் இருதயத்திலே இப்பொழுது கசப்பு உண்டாகும், வெறுப்பு உண்டாகும். அதற்காக பழிக்கு பழி வாங்க வேண்டுமென்றே எண்ணம் உண்டாகும். இந்த பழிக்கு பழி வாங்குதலை பின்னான காலங்களிலே அவன் செய்யப்போகிறான். 2 சாமுவேல் 2:32 பாருங்கள், அவர்கள் ஆசகேலை எடுத்து பெத்லகேமில் உள்ள அவனுடைய தகப்பன் கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். யோவாவும் அவன் மனுஷரும் ரா முழுவதும் நடந்து பொழுது விடியும் போது எப்ரோனிலே சேர்ந்தார்கள். ஆசகேலின் அடக்கத்தோடு கூட அந்த அதிகாரம் நிறைவடைகிறது. அவன் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு யோவாவும் அவனுடைய மனிதர்களும் இரவு முழுவதும் நடந்து போகிறார்கள். காலை வேளையிலே எப்ரோனிலே வந்து சேர்கிறார்கள். நடந்த எல்லாவற்றையும் தாவீதுக்கு அறிவிக்கிறார்கள். 3வது அதிகாரத்திலேயும் தொடர்ந்து உள்நாட்டு யுத்தம் நடைபெறுவதை பார்க்கிறோம். இது தேசத்தை நலிவுறச் செய்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக தாவீது பலப்படுகிறார். பாருங்கள் 2 சாமுவேல் 3:1 சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். உள்நாட்டு கலகத்தினாலே தேசம் பலவீனப்பட்டிருக்கிறது. தேசத்தின் சக்திகள் இப்பொழுது வீணாக்கப்படுகிறது. தாவீது எப்ரோனிலே 7.5 ஆண்டுகள் அரசனாயிருக்கிறார். வசனங்கள் 2-5 பாருங்கள், எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த குமாரர் இஸ்ரேல் ஊராளான அகினோவாம் இடத்திலே பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன். நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயில் இடத்திலே பிறந்த கீலேயாப் அவனுடைய 2ஆம் குமாரன். 3ஆம் குமாரன் கேசூரின் ராஜாவான தல்மாய் குமாரத்தியாகிய மாக்கான் பெற்ற அப்சலோம் என்பவன். 4ஆம் குமாரன் ஆகீத் பெற்ற அதோனியா என்பவன். 5ஆம் குமாரன் அபித்தால் பெற்ற செப்பத்தியா என்பவன். 6ஆம் குமாரன் தாவீதின் மனைவியாகிய எக்லாளிடத்தில் பிறந்த இத்ரேயாம் என்பவன். இவர்கள் எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்தவர்கள். இந்த வசனங்களை நாம் பார்க்கும்பொழுது தாவீது 2 மனைவிகளுக்கு மேல் அதிகமான மனைவிகளை உடையவராய் காணப்படுகிறார் என்பதை பார்க்கிறோம். இவர்களால் தாவீதுக்கு அநேக பிரச்சனைகள் வரப்போகிறது. தாவீதனுடைய இந்த காரியத்தை தேவன் விட்டுவிடப் போகிறதில்லை. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தாவீதின் குமாரர்களிலே அப்சலோம் என்கிற ஒரு பெயரை பார்க்கிறோம். அவனுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். பின்னான நாட்களிலே அவன் தாவீதுக்கு விரோதமாக கலகம் பண்ணுவதை நாம் பார்க்க போகிறோம். தாவீதிற்கு பின் அப்சலோமை அரசனாக தாவீது விரும்பினார். ஆனாலும் யோவாபால் யுத்தத்திலே அவன் கொலை செய்யப்பட்டான். இது தாவீதின் உள்ளத்தை உடைத்தது. அப்சலோமின் தாயார் மாக்காள். இவள் கேசூரின் ராஜாவான தல்மாயின் குமாரத்தி. இந்த கேசூரின் ராஜா யார்? 1 சாமுவேல் 27:8 பார்ப்பீர்கள் என்றால், தாவீதும் அவன் மனுஷரும் கேசூரியர் மேலும் கெசிரியர் மேலும் படையெடுத்து போனார்கள் என்று வாசிக்கிறோம். தாவீது இதை செய்தது தவறு என்று நான் நினைக்கிறேன். இந்த ஜனங்களை கொலை செய்து அரசனையும் கொலை செய்து அரசனின் மகளை அடிமையாக கொண்டு வந்தான். பின்னர் அவளை தனது மனைவியாக்கிக் கொண்டான். அவர்களுக்கு பிறந்த மகனே தாவீதுக்கு எதிரியாக கலகம் செய்தான். தாவீது தான் செய்த பாவத்திற்கான தண்டனையை அனுபவிக்காமல் தேவன் விட்டுவிடவில்லை. இன்றைக்கும் நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருந்தாலும், ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இருந்தாலும், நாம் விதைத்ததையே அறுப்போம். இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறது போல நீண்ட நாட்கள் உள்நாட்டு போர் நடைபெற்றது. சவுலின் பிரதானமான படைத்தளபதியாயிருந்த அப்னேர் சவுலின் மகனான இஸ்போசேத்தை அரியணைக்கு தள்ளினான். வயதிலே முதிர்ந்த பதவியிலும் பெரிய அவன் இளைஞனான அரசனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அவன் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்தான். பாருங்கள், 2 சாமுவேல் 3:7-8. சவுலுக்கு ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் என்னும் பெயருள்ள ஒரு மறுமனையாட்டி இருந்தாள். இஸ்போசேத் அப்னேரை நோக்கி, நீ என் தகப்பனாருடைய மறுமனையாட்டி இடத்தில் பிரவேசித்தது என்ன என்றான். அப்னேர் இஸ்போசேத்தின் வார்த்தைகளுக்காக மிகவும் கோபம் கொண்டு, உம்மை தாவீதின் கையில் ஒப்புக்கொடாமல் இந்நாள் மட்டும் உம்முடைய தகப்பனாய சவுலின் குடும்பத்துக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிநேகிதருக்கும் தயவு செய்கிறவனாகிய என்னை நீர் இன்று ஒரு ஸ்திரீ நிமித்தம் குற்றம் பிடிக்கிறதற்கு நான் யூதாவுக்கு உட்கையான ஒரு நாய்த்தலையா? பொதுவாக எந்த ஒரு அரண்மனையிலும் ஒரு அரசனுடைய காலத்திற்கு பிறகு அந்த அரசனின் மறுமனையாட்டிகளை புதிய அரசன் தனக்கென்று வைத்துக் கொள்வான். இங்கே அப்னேர் சவுலின் மறுமனையாட்டிகளிலே ஒருத்தியான ரிஸ்பாளை தனக்கென்று எடுத்துக் கொள்கிறான். இதனால் இஸ்போசேத் அப்னேரை கடிந்து கொள்கிறான். உடனே அப்னேர் இஸ்போசேத்தை விட்டு தாவீதின் இடத்திற்கு வந்து விடுகிறான். பாருங்கள், 2 சாமுவேல் 3:9-11 வாசிக்கிறேன். நான் ராஜ்யபாரத்தை சவுலின் குடும்பத்தை விட்டு தாண்ட பண்ணி தாவீதின் சிங்காசனத்தை தான் துவக்கி பேர் சபா மட்டுமல்ல இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் நிலைநிறுத்தும்படிக்கு கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டபடியே நான் அவனுக்கு செய்யாமற் போனால் தேவன் அப்னேருக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். அப்பொழுது அவன் அப்னேருக்கு பயப்பட்டதினால் அப்புறம் ஒரு மறுமொழியும் அவனுக்கு சொல்லாதிருந்தான். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், சவுலின் குடும்பத்தை விட்டு தாவீதோடு கூட தான் இணையப் போவதை வெளிப்படுத்துகிறான். 12 கோத்திரங்களுக்கும் தாவீதை அரசனாக்க திட்டமிடுகிறான். எனவே இப்பொழுது இஸ்போசேத் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இஸ்போசேத் சவுலின் மகன், ஆனால் அவனுக்கென்று ஒரு படை இல்லை. யோனத்தானை போல இவன் ஒரு போர் வீரன் அல்ல, அரண்மனையிலேயே வளர்க்கப்பட்ட ஒருவன். எனவே அப்னேருக்கு பயப்படுகிறான். 2 சாமுவேல் 3:12-13. அப்னேர் தன் நாமத்தினாலே தாவீதனிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, தேசம் யாருடையது? என்னோடு உடன்படிக்கை பண்ணும். இதோ இஸ்ரவேலை எல்லாம் உம்மிடத்தில் திருப்ப என் கை உம்மோடு இருக்கும் என்று சொல்ல சொன்னான். அதற்கு தாவீது, நல்லது, உன்னோடே நான் உடன்படிக்கை பண்ணுவேன். ஆனாலும் ஒரே காரியம் உன்னிடத்தில் கேட்டுக் கொள்கிறேன். அது என்னவெனில், நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாளை நீ அழைத்து வர வேண்டும். அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொல்ல சொல்லி. சவுலின் குமாரத்தியாகிய மீகாளை அழைத்து வந்தாலே அப்னேரை தாவீது சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறேன் என்று கூறுகிறார். ஞாபகம் இருக்கிறதா? மீகாள் தான் தாவீதின் முதல் மனைவி. சவுல் தாவீதனிடத்திலிருந்து அவளை எடுத்துக் கொண்டான். தாவீது இப்படி அநேகம் பெண்களை மனைவிகளாக்கிக் கொண்டபடியினாலே பின்னான நாட்கள் முழுவதும் அந்த பாவத்தின் விளைவை அனுபவிக்கிறார். என்றாலும் தேவனிடத்திலே ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் வைத்திருந்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனோடு ஒரு நெருக்கமான உறவு கொண்டவராய் வாழ விரும்பினார். 2 சாமுவேல் 3:15-16 பாருங்கள். அப்பொழுது இஸ்போசேத் அவளை லாயிசின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் புருஷனிடத்திலிருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். அவள் புருஷன் பகூரிம் மட்டும் அவள் பிறகாலே அழுது கொண்டு வந்தான். அப்னேர் அவனை நோக்கி, நீ திரும்பி போ என்றான். அவன் திரும்பி போய்விட்டான். இப்படி அப்னேர் இஸ்போசேத்தை விட்டு தாவீதனிடத்தில் வரும்போது தாவீது ஏற்றுக்கொள்கிறார். அப்னேருடைய தலைமையிலே தாவீது 12 கோத்திரங்களுக்கும் அரசனாக போகிறார். இந்த எல்லா காலகட்டங்களிலேயும் யோவாப் தனது தம்பியாகிய ஆசகேலை அப்னேர் கொலை செய்ததை மறந்து போகவில்லை. 2 சாமுவேல் 3:27. அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோட ரகசியமாய் பேசப் போகிறவன் போல அவனை ஒலிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்தப்பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொண்டு போட்டான். யோவாப் தனது சகோதரனின் இரத்தப்பழியை வாங்கிவிட்டான். இதை குறித்து தாவீது கேள்விப்பட்ட பொழுது அது சரி என்று சொல்லவில்லை. இந்த பயங்கரமான காரியத்தை செய்ததற்காக யோவாபை கண்டிக்கிறார். அப்னேரின் மரணம் தொடர்பாக தாவீது சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். 2 சாமுவேல் 3:33. ராஜா அப்னேருக்காக புலம்பி மதிகட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ என்று சொல்லுகிறார். ஏன் தாவீது இவ்வாறு கூறினார்? உண்மையாகவே இது வினோதமான ஒரு கல்லறையின் மேலெழுத்து என்று சொல்லலாம். அப்னேர் எப்ரோனில் இருக்கிறார். எப்ரோன் அடைக்கல பட்டணங்களிலே ஒன்று. கொலை செய்த எந்த மனிதனும் அங்கே பாதுகாவலாய் இருக்க வேண்டும். இந்த பட்டணத்திலே யோவாப் அவனை தொட்டிருக்கக்கூடாது. ஆனால் அவன் ஏதோ தனியாக பேசப்போகிறவன் போல் அழைத்து சென்று, நீர் ஒரு படையின் தளபதி, நான் ஒரு படையின் தளபதி, நாம் இரண்டு பேரும் சேர்ந்திருந்தால் நன்மை உண்டாயிருக்கும் என்று சொல்வான் என்று அப்னேர் எண்ணும் வேளையிலே அப்னேர் எப்ரோனை விட்டு வெளியே சென்றபொழுது யோவாப் அவனை கொலை செய்கிறான். இந்த காரணத்தினாலேதான் அப்னேரை மதியற்றவன் சாகிறது போல அப்னேர் செத்துப்போனானோ என்கிறார். எப்ரோனை விட்டு அவன் வெளியே சென்றது மதியேடான ஒரு காரியம். அருமையானவர்களே, இது நமக்கும் ஒரு முக்கியமான செய்தியை கொடுக்கிறது. கிறிஸ்துவிலே பாவியான ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அடைக்கலம் கிடைக்கிறது. அந்த மனிதனின் அறிவின் அடிப்படையில் அல்ல, வாழ்க்கையிலே என்ன நிலைமையில் இருக்கிறான் என்பதின் அடிப்படையில் அல்ல. அடைக்கல பட்டணமாகிய கிறிஸ்துவுக்குள்ளே வராமல் இருக்கிறவன் அவன் தொலைந்து போன ஒரு நிலைமையிலே, தேவனை விட்டு தூரமான நிலைமையிலே இருக்கிறான். ஒவ்வொரு அடக்க ஆராதனையிலேயும் அடக்கம் செய்யும் போதகர் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் மதிகட்ட ஒருவன் மரித்து போகிறான். அடைக்கல பட்டணமான இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தன்னை இவன் அர்ப்பணிக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் அடைக்கல பட்டணமாகிய கிறிஸ்துவுக்குள் கடந்து வந்திருக்கிறீர்களா? உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவரிடத்திலே பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலேயும் அவரையே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்யும் முன் 2 சாமுவேல் 4:3 கூட சிந்திப்போம். இந்த அதிகாரத்திலேயும் இஸ்ரவேல் தேசத்திலே தொடர்ந்து பிரச்சனைகள் தொடர்வதை பார்க்கிறோம். சவுலும் அவனுடைய மகனான யோனத்தானும் மரித்த காலகட்டத்திலிருந்தே அங்கே உள்நாட்டு பூசல்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உள்ளம் உடைக்கப்பட்ட ஒரு காலம்தான் இது. பொதுவாக இந்த வேத பகுதி ஆழமாக வாசிக்கப்படாமல் கடந்து செல்லப்படுகிறது. என்றாலும் இரண்டு காரணங்களால் இந்த வேத பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தோன்றிய வம்ச வரலாற்றை நாம் அறிந்து கொள்ளும்படியாகவும், அது மட்டுமல்ல நமக்கு உதாரணமாகவும் எச்சரிக்கையாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பவுல் 1 கொரிந்தியர் 10:11 சொல்லும்பொழுது, இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது என்கிறார். நமது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பணிவடை செய்யும்படியாக இந்த பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூதாவின் மேல் மட்டும் அரசனாக்கப்பட்ட தாவீதுக்கு எதிராகவும் கலகம் ஏற்பட்டது என்பதை பார்க்கிறோம். தாவீது தெற்கு ராஜ்யத்தின் எல்லையில் இருக்கும் எப்ரோனுக்கு கடந்து வந்தார். அப்னேர் கலகம் செய்து சவுலின் மகனான இஸ்போசேத்தை மற்ற 11 கோத்திரங்களுக்கும் அரசனாக்கினான். ஆனால் அப்னேர் சவுலின் மறுமனையாட்டிகளிலே ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்ட பொழுது இஸ்போசேத் அப்னேரை கடிந்து கொள்கிறான். எனவே அப்னேர் சவுலின் குடும்பத்தை விட்டு பிரிந்து தாவீதோடு உறவை புதுப்பித்தான். இது தவறான ஒரு காரியம். ஏனென்றால் ஏற்கனவே யோவாப் தனது தம்பியாகிய ஆசகேல் அப்னேரினாலே கொல்லப்பட்டபடினாலே அப்னேரை கொல்ல காத்துக் கொண்டிருக்கிறான். இஸ்போசேத் தனது படையின் தலைவனான அப்னேரை இழந்துவிட்டான். படை பலவீனமாகிவிட்டது. தனக்கென்று ஒரு நல்ல சேனை இல்லாமல் தாவீதுக்கு எதிராக ராஜ்யத்தை காத்துக் கொள்ள முடியாது என்பதை இஸ்போசேத் அறிந்திருந்தான். அப்னேர் கொலை செய்யப்பட்டு விட்டான். இப்பொழுது இஸ்போசேத் என்ன செய்ய போகிறான்? 2 சாமுவேல் 4:3 வாசிக்கிறேன். அப்னேர் எப்ரோனிலே செத்து போனதை சவுலின் குமாரன் கேட்டபோது அவன் கைகள் திடனற்று போயிற்று. இஸ்ரவேலர் எல்லாரும் கலங்கினார்கள். சவுலின் குமாரனுக்கு படைத்தலைவரான 2 பேர் இருந்தார்கள். ஒருவனுக்கு பேர் பானா, மற்றவனுக்கு பெயர் ரேகாப். அவர்கள் பென்யமீன் புத்திரரில்
பேரோத்தியனாகிய
ரிம்மோனின் குமாரர்கள். பேரோத்தும் பென்யமீனுக்கு அடுத்ததாய் எண்ணப்பட்டது. இங்கே நாம் பார்த்தது போல பேரோத்தியர் சவுலினாலே விரட்டப்பட்டு கித்தாயிமுக்கு ஓடி போய்விட்டார்கள். பேரோத் பென்யமீனுக்கு சுதந்திரமாகிவிட்டது. பிரியமானவர்களே, இன்று நாம் சிந்தித்த சரித்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், தேவன் தெரிந்து கொண்ட மனிதன் செய்த காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருப்பதனாலே தேவன் அதை ஏற்றுக்கொள்கிறார் என்று பொருள் அல்ல. தாவீது அநேக பெண்களை திருமணம் செய்தான். அது எவ்வளவு தவறு! அதன் விளைவு என்ன என்பதை அவனுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கப் போகிறார். 11 கோத்திரங்கள் மேலே இஸ்போசேத் அரசனாக்கப்பட்டாலும் அதை குறித்து தாவீது கலக்கமடையவில்லை. கர்த்தருடைய நேரத்திற்காக அமைதியாக காத்திருந்தார். கர்த்தர் வாக்கு பண்ணிய காரியம் வர தாமதிக்கும் பொழுது நாம் கலங்க தேவையில்லை. சூழ்நிலைகள் எல்லாமே எதிராக காணப்பட்டாலும் நாம் சோர்ந்து போக தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார். சுத்தம் செய்ய வேண்டிய காரியங்களை சுத்தம் செய்து, நமக்காக ஆயத்தம் பண்ண வேண்டிய காரியங்களை ஆயத்தம் பண்ணிய பிறகு அவர் தம்முடைய சித்தத்தை நம்மேலே நிறைவேற்றுவார். 3 இந்த சரித்திரங்கள் எல்லாம் நமக்கு எழுதப்பட்டிருப்பதின் மற்றொரு முக்கியமான நோக்கம், நமக்கு எச்சரிப்புண்டாகும்படியாகவும் இவைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாகவுமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எந்த நாளிலேயும் தாவீதின் வாழ்க்கையிலிருந்து, இஸ்ரவேலின் ராஜ்யத்தின் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அவசரப்பட்டு காரியங்களை பெற்றுக் கொள்வதற்காக தவறான வழிகளிலே முயற்சி செய்யாதபடி எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் உம்மை சார்ந்து உம்முடைய நேரத்திற்காக காத்திருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர்தாமே எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேத புஸ்தகத்திலுள்ள விசுவாச வீரர்கள் செய்த எல்லா காரியங்களையும் நாங்கள் செய்யலாம் என்று தவறாக எடுத்துக் கொள்ளாதபடி, அவர்கள் வாழ்க்கையிலே செய்த தவறுகளினாலே அவர்கள் பட்ட வேதனைகளை நாங்கள் பார்த்து அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள, அப்படிப்பட்ட பாவங்களுக்கு விலகி ஜீவிக்க கர்த்தர்தாம எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற எந்த குடும்பத்திலாவது இப்படிப்பட்ட தவறான காரியங்கள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என்றால், ஆண்டவரே, பாவத்தை பாவம் என்று உணர்ந்து கொள்ளும் உணர்வையும் மனம் திரும்புதலின் கிருபையையும் கர்த்தரே தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவீதை போல மேலும் சில பெண்களை திருமணம் செய்ய வேண்டும் என்று எண்ணத்தோடு இருக்கிற பல சகோதரர்களை உடைய சமூகத்திலே இந்த நேரத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு அப்படிப்பட்ட தவறான எண்ணங்களை கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகளிலிருந்து நீர் உம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்து, நீர் கொடுத்த மனைவியோடு கூட உமக்குள்ளே மகிழ்ச்சியோடு தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்த அருள் புரிய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். நீதிமொழிகள் 30:5.